இந்த தீர்ப்பு வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஏன்னா இங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசியல் சட்டத்துல உள்ள ஒரு உரிமை. பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்ற உயர்ஜாதிகளுடன் ஒப்பிடும் பொழுது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ரொம்பவும் பின்தங்கியிருக்காங்க. இந்த அடிப்படையில மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27% ஒதுக்கீடு தரணும்னு சொல்லியிருக்கு. இந்த 27% அவங்க எப்படி நிர்ணயிச்சாங்கன்னா, 1931 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கீட்டின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் 52% வச்சுட்டு அந்த அடிப்படையில 27% நிர்ணயிச்சாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 1931 முடிஞ்சு போச்சு. 41 வந்து உலக யுத்தத்தை ஒட்டி கணக்கெடுப்பே நடக்கல. 51 புதிய அரசாங்கம் வரும்பொழுது மதவாரியாக மட்டுமே அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஒழிய சாதிவாரியா கணக்கெடுப்பு நடக்கல. அதனால இப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்தியாவில ஆக்சுவலி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டவுடன் இதை எதிர்த்து முற்படுத்தப்பட்ட ஜாதியினர் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போகும்பொழுது கோர்ட் என்ன கேட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 27% நீங்க எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க, இந்த 52% வந்து உங்களுக்கு என்ன கணக்கு இருக்கு, 1931 கணக்கு வந்து நம்ம வச்சுக்க முடியுமா என்றவர்கள் கேட்டாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு வரும்பொழுதுலாம் கோர்ட் வந்து சொல்லிட்டே இருந்துச்சு, 31 கணக்கு வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி. இந்த சமயத்துல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 69% இடஒதுக்கீடு MGR காலத்துல இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த பின்னணியில கேஸ் போட்ட பொழுது அது இது தற்காலிகமாக தமிழ்நாட்டில் இது தொடரலாம் என்று சொன்ன உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதோடு சேர்த்து என்ன சொன்னுச்சுன்னு பார்த்தா, மற்ற மாநிலங்களிலும் அங்கே உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொன்னிச்சு. அப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது எண்ணப்பட வேண்டியதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாகவும் சட்டபூர்வமான நடவடிக்கையாகவும் இருக்கு. அப்ப பிற்படுத்தப்பட்டவர்களை ஒழுங்கா எண்ணி அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிய பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் சென்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது நீங்கள் அவ்வாறே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த அடிப்படையில அரசாங்கமும் கணக்கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை தொடங்கிய ஒரு வழக்கில் இன்று இதுபோல பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சாதிவாரி கணக்கீடு எடுக்கக்கூடாது என்று சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது.
கணக்கீடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனால் வந்து அதை நீதிமன்றம் சொல்ல முடியாது, அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு கொள்கை முடிவு அதுன்னு தான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது, உச்ச நீதிமன்றம்.
ஆமா, உண்மைதான். ஆனால் இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. இதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். இதை வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னுலாம் இங்கு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் மாத்திரம் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய பல்வேறு முடிவுகளையும் உண்மையிலேயே இந்த உச்ச நீதிமன்றம் தகர்த்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த பிரச்சனையில வந்து நீங்க அரசாங்கத்தினுடைய முடிவுபடி நடங்க அப்படின்னு சொல்வதனுடைய பொருள் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய உயர்ஜாதிக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். அது வேறு பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து இந்த அரசாங்கத்தினுடைய எல்லைக்குள் பிரவேசிப்பது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து தயங்கினது இல்லையே. பல்வேறு விஷயங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய எல்லையை தாண்டி இங்க உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு.
அதே நேரத்துல சாதிவாரியான கணக்கெடுப்பு செய்யறதன் மூலமா சாதி கட்டமைப்ப சமூகத்துல இருக்கமடைகிறதுக்கு தான் அது வழிவகுக்குங்கிற ஒரு வாதம் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அந்த தொழில தான் ஈடுபட முடியுங்கிற ஒரு நிலைமை இல்லை. அப்படி இருக்கும்போது சாதியை அடையாளப்படுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது?
சாதி அடையாளப்படுத்துறதுக்கு அவசியம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர்கள் அந்த தொழில தான் செய்யலைனாலும் கூட அந்த குறிப்பிட்ட சாதியில் உள்ளவர்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலைன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இங்க இருக்கக்கூடிய உயர்ஜாதிக்காரர்களோட குறைவா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து உருவாயிருக்கக்கூடிய குளோபலைசேஷன் இருக்கக்கூடிய புதிய இந்த வேலைவாய்ப்பு பாத்தீங்கன்னாலும் கூட இடஒதுக்கீடு இல்லாதனுடைய விளைவாக அங்க உயர்ஜாதிக்காரர்கள் தான் அதிகமா இருக்காங்களே ஒழிய பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரர்கள் குறைவா தான் இருக்காங்க. இப்ப இந்த ஜாதியை வந்து நீங்க வந்து இந்த சாதிவாரி கணக்கீடு உறுதி செய்து விடும் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு, இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இங்க சாதிவாரி கணக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் என்றோம் நாங்க. அப்படி என்னக்கூடிய ஒரு சூழலில் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனாலையும் அதுக்காக நீங்க வந்து ஜாதியை போட சொல்றதுனாலையும் தான் இங்க வந்து தீண்டாமை இருக்கு, இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டா தீண்டாமை இருக்காதுன்னு சொல்றாங்க. அதை அப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரெண்டாவது, சாதிவாரி கணக்கீடு எடுக்க வேண்டும் என்கிற நிலை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்த பொழுதே தேர்தல் ஆணையராக இருந்த அப்பொழுது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அந்த ஹண்டர் வந்து ஒரு ஆர்குமெண்ட் சொன்னாரு. அதாவது இங்க ஏற்கனவே அந்த ஜாதி உறுதிப்பட்டு தான் கிடக்கு, இன்னைக்கு மேலும் மேலும் பல்வேறு வகையில் அது உறுதிப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது வந்து சாதிவாரி கணக்கீடு எடுப்பதனால தான் உறுதிப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல ஹவானூர் கமிஷன் சொல்லி கர்நாடகத்துல இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்பாக நியமிக்கப்பட்ட கமிஷனும் இந்த கேள்வி கேட்டுச்சு. இங்க வந்து நீங்க சென்சஸ் எடுக்கும் பொழுது நீங்க அதுல வேறு பல விஷயங்கள் கேட்குறீங்க, பாலியல் கேட்குறீங்க, மதம் கேட்குறீங்க, இனம் கேட்குறீங்க, இப்படிப்பட்ட பல்வேறு அடையாளங்களை வந்து நீங்க கேட்பதன் மூலம் அந்த அடையாளம் உறுதிப்படாதா? இன்னைக்கு வந்து மதவாதம் தமிழ்நாட்டுல
இல்ல இல்ல அந்த அதனால சமூக பிளவு ஏற்படாது. இப்ப ஒருத்தரோட பாலினத்தை பத்தி கேட்கறதுனால சமூகத்தை பிளவுபடுத்துறதா அது அமையாதே?
இல்ல இல்ல, இங்க இருந்து மதத்தை பத்தி கேட்கறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சூழல்ல அது பிளவுபடுத்துறதாகாதா? அது மாத்திரம் இல்ல, நீங்க வந்து பிரிட்டன் இருக்கீங்க, இன்னைக்கு வந்து மேலை நாடுகள்ல 2001 பிறகு மதவாரி வந்து உங்களுக்கு வந்து கணக்கீடும் எடுக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு வந்து அந்த சென்சஸ் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த படிவுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்டு அடையாளம் கூட சொல்லக்கூடியதா இருக்கு. எத்தனிக் ஐடென்டிட்டி எடுக்கிறாங்க, ரேஷியல் ஐடென்டி எடுக்கிறாங்க, அதே போல வந்து மதம், இந்த மாதிரி பல்வேறு எந்த நாட்டிலேருந்து வந்தவங்கன்னு எடுக்கிறாங்க. இப்படியான பல்வேறு சிக்கலான விஷயங்களையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க உலகளவில் வந்திருக்குது, இந்தியாவில் மட்டும் வந்து இதை வந்து தவிர்த்து தருவது என்பது முடியாத காரியம். அது மாத்திரம் இல்ல, ஒரு அநீதியான காரியமும் கூட.